புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசு போட்டித் தேர்வு எழுதுவோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சு அம்மாள் நல்வழி பயிற்சி மையத்தின் நிறுவனர் திருமதி ச. முத்துலட்சுமி அவர்கள் வழங்கும் உன்னால் முடியும் பகுதி 16 குரூப் 4 யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம் பகுதி 5 தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். திலகரை பற்றி பார்த்துட்டோம், இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா லாலா லஜபதி ராயை பற்றி பார்க்க போகிறோம். பஞ்சாபில் பிறந்தவர் தான் யார்? லாலா லஜபதி ராய். பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் லாலா லஜபதி ராய். இப்போ பஞ்சாபின் சிங்கம் யார்? லாலா லஜபதி ராய். அப்போ வங்க சிங்கம்னு யாரை சொல்லுவோம்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இந்திய இராணுவத்தை தோற்றுவித்தவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அப்போ வங்க சிங்கம்னு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சொல்லுவோம். முத்துராமலிங்க தேவரோட அரசியல் குரு யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். ஏன்னா முத்துராமலிங்க தேவர் அவருடைய பெயர்லே ஒரு பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நேதாஜி என்ற பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணவர் யார்? முத்துராமலிங்க தேவர். தென்னாட்டு சிங்கம்னு யாரை சொல்லுவோம்னா முத்துராமலிங்க தேவரை சொல்லுவோம். அப்போத்தான் தென்னாட்டு சிங்கம் முத்துராமலிங்க தேவர், பஞ்சாபின் சிங்கம் லாலா லஜபதி ராய், வங்க சிங்கம்னு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இப்போ சைமன் குழு நடைபெற்ற ஆண்டு 1927 நவம்பர் 8. சைமன் குழு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போ? 1927 நவம்பர் 8. இப்போ சைமன் குழுவில் மொத்தம் சைமன் குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7. சைமன் குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7. அந்த 7 ஆங்கிலேயர்கள், ஒருவர் கூட இந்தியர்கள் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லா இந்தியர்களும் சைமன் குழுவுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க. சைமன் குழுவுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ அதே போல் லாலா லஜபதி ராய் சைமன் குழுவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய இடம் லாகூர். எப்போனா 1928 டிசம்பர் மாதத்தில் சைமன் குழுவுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார். எந்த இடத்துல? லாகூர். அப்போ லாலா லஜபதி ராய் என்ன பண்ணுறாங்க, போராட்டத்தை நிப்பாட்டிடுங்கன்னு காவல்துறை அதிகாரி கேட்குறாங்க. அவர் போராட்டத்தை நிப்பாட்டலை. இப்போ லாலா லஜபதி ராயை கொடுமையாக தாக்கிய காவல் அதிகாரி சாண்டர்ஸ். அதனால் என்ன பண்ணிடுவார் லாலா லஜபதி ராய், அடித்ததாலேயே இறந்துடுவார். இப்போ சாண்டர்ஸ் தான் லாலா லஜபதி ராயை கொன்னவர். அதனால் சாண்டர்ஸை கொன்னவர் யாருன்னா பகத்சிங். பகத்சிங்கும் எங்கே பிறந்தார்னா பஞ்சாப் மாநிலத்தில் தான் பிறந்தார். இப்போ லாலா லஜபதி ராயை கொடுமையாக தாக்கிய காவல் அதிகாரியார் சாண்டர்ஸை கொலை செய்தவர் பகத்சிங், லாலா லஜபதி ராய். அதனால் எந்த குழுவுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாரு, சைமன் குழுவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய இடம் லாகூர். அதேமாரி சைமன் குழுவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தியவர் யாருன்னா சத்யமூர்த்தி தலைமையில் சென்னையில் போராட்டம் நடக்குது. சைமன் குழுவுக்கு எதிராக சென்னையில் போராட்டம் நடத்தியவர் சத்யமூர்த்தி. இப்போ லாலா லஜபதி ராய் 2 முக்கியமான பாயிண்ட், 1 பஞ்சாபின் சிங்கம், இன்னொன்று சைமன் குழுவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய இடம் லாகூர். இப்போ லாலா லஜபதி ராய் மறைந்த இடம் லாகூரில் இறந்துருவாங்க. அடுத்தது யாரை பற்றி பார்க்கணும்னா பிபின் சந்திரபால். ஒரு மிதவாதியாக இருந்து தனது வாழ்க்கையை தொடங்கி தீவிரவாதியாக மாறியவர் பிபின் சந்திரபால். ஒரு மிதவாதியாக இருந்து தீவிரவாதியாக மாறினவர் பிபின் சந்திரபால். தனது அனல் பறக்கும் பேச்சு மற்றும் எழுத்துக்களால் மூளை முடுக்கெல்லாம் தேசியத்தை பரப்பியவர். இப்போ தனால் அனல் பறக்கும் பேச்சு மற்றும் எழுத்துக்களால் மூளை முடுக்கெல்லாம் தேசியத்தை பரப்பியவர் பிபின் சந்திரபால். இப்போ வாவூசிய செக்கிழித்து செம்மல்னு சொல்லுவோம். இப்போ வாவூசிய செக்கிழித்து செம்மல் என்று சொல்கிற எத்தனை வருஷம் சிறைக்கு போனார்? 40, 2 அது யாரால்னா பிபின் சந்திரபால். அவர் விடுதலை அடைந்தனால சுதேசி தினமாக கொண்டாடணுன்னு கொண்டாடினால்தான் சுப்பிரமணிய சிவாவும் வாவுசியும் சிறைக்கு போவாங்க. அடுத்தது சருவா ஊசியை பார்க்கும்போது டெப்தா அங்கே பார்த்துக்கலாம். அடுத்தது அரவிந்த் கோஷ். சுதேசி இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றியவர் அரவிந்த் கோஷ். சுதேசி இயக்கத்தில் தீவிரமாக பங்காற்றியவர் அரவிந்த் கோஷ். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கிற்கு பிறகு பாண்டிச்சேரியில் தங்கியவர் அரவிந்த் கோஷ். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கிற்கு பிறகு பாண்டிச்சேரியில் தங்கியவர் அரவிந்த் கோஷ். அப்போ அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்குனா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ ஒரு டக்ளஸ் ஹிங்ஸ்போர்டுங்கிறவர் ஒரு ஆங்கில அதிகாரி. ஆங்கில அதிகாரி பேர் என்ன? டக்ளஸ் ஹிங்ஸ்போர்டு. அதாவது போராட்டக்காரர்களை கொடுமையாக தாக்குவார். டக்ளஸ் ஹிங்ஸ்போர்டுங்கிறவர் ஒரு ஆங்கில அதிகாரி, போராட்டக்காரர்களை கொடுமையாக நடத்தினதால் டக்ளஸ் ஹிங்ஸ்போர்டை கொல்றதுக்கு ரெண்டு பேரை நியமிக்கிறாங்க. யாருன்னா, குதிராம் போஸ் மற்றும் பிரஃபுல்லா சாக்கி. அப்போ டக்ளஸ் ஹிங்ஸ்போர்டுங்கிறவர் ஆங்கில அதிகாரியை கொல்ல எத்தனை பேரை நியமிக்கிறாங்க? ரெண்டு பேர்கிட்ட நியமிக்கிறாங்க. ஒரு பேர்த்தவங்க குதிராம் போஸ், இன்னொரு ஒருத்தவங்க பிரஃபுல்லா சாக்கி. இப்போ 1908 ஏப்ரல் 30 குதிராம் போஸும் பிரஃபுல்லா சாக்கியும் டக்ளஸ் ஹிங்ஸ்போர்டு ஒரு சாரட் வண்டியில் போயிட்டுருக்கார். போகும்போது குண்டை வீசுகிறாங்க. குண்டை வீசினதும் டக்ளஸ் ஹிங்ஸ்போர்ட் மேலே படாமல் பக்கத்தில் பட்டு ரெண்டு ஆங்கில பெண்மணி இறந்துடுறாங்க. இப்போ குதிராம் போஸும் பிரஃபுல்லா சாக்கியும் டக்ளஸ் ஹிங்ஸ்போர்ட் மேலே குண்டு வீசுகிறாங்க. டக்ளஸ் ஹிங்ஸ்போர்ட் மேலே படாமல் பக்கத்தில் ரெண்டு ஆங்கில பெண் வந்து பட்டு இறந்துடுறாங்க. அப்போ யார் குண்டு வீசினாங்கன்னு சொல்லிட்டு பிரஃபுல்லா சாக்கியும் குதிராம் போஸும் தான் குண்டு வீசினது. இதில் தானாக தற்கொலை செஞ்சுட்டு செத்து போகிறவர் யாருன்னா பிரஃபுல்லா சாக்கி. எப்படி இருந்தாலும் டக்ளஸ் ஹிங்ஸ்போர்ட் நம்மளை கொண்டுடுவாங்க, அதனால் நம்மளே செத்து போயிடலான்னு சொல்லி தானாக தற்கொலை செஞ்சுக்கிறார். நான் குதிராம் போஸ் என்ன பண்ணுறாங்க, கைது செஞ்சு கொண்டுடுறாங்க. இவங்களை ரெண்டு பேரையும் கொண்டுட்டு அவங்க எல்லாமே மேலும் 37 பேரை கைது செய்கிறாங்க. அப்போ இந்த அலிப்பூர் குண்டு வெடிப்பில் எத்தனை பேரை கைது செய்கிறாங்க? அலிப்பூர் குண்டு வெடிப்பில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 37 பேர். அந்த 37 பேரில் ரெண்டு பேரை மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு ஆள் யாருன்னா அரவிந்த கோஷ். ஒருத்தவங்க யார்? அரவிந்த கோஷ். இன்னொரு ஒருத்தவங்க யாருன்னா பரிந்தர் குமார் கோஷ். அதாவது அரவிந்த் கோஷோட சகோதரன் பரிந்தர் குமார் கோஷ். இப்போ 37 பேரை கைது செய்கிறாங்க. இந்த 37 பேருக்கு ஆதரவாக வாதாடிய வழக்கறிஞர் யார்னா சிஆர் தாஸ். இந்த 37 பேருக்காக வாதாடிய வழக்கறிஞர் சிஆர் தாஸ். சிஆர் தாஸ்னா சித்தரஞ்சன் தாஸ். இதுதான் அலிப்பூர் குண்டி வெடிப்பு வழக்கு. அப்போ ஆங்கில அரசுக்கு எதிராக அரவிந்த கோஷ் எந்த ஒரு சதியில் ஈடுபடவில்லை என்று விடுதலை செஞ்சிடுறாங்க அரவிந்த் கோஷை. அப்போ யாருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க? அரவிந்த் கோஷோட சகோதரன் யார்? பரிந்தர் குமார் கோஷுக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. இப்போ அரவிந்த் கோஷ் விடுதலைக்கு பிறகு என்ன பண்ணுறாரு? நான் தீவிரவாதியாகவும் இல்லை மிதவாதியாகவும் இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் போய் ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்கிறார். அதான் சொல்கிறாங்க அரவிந்த் கோஷ் எங்கே போயிறார் லாஸ்ட்டு? அலிப்பூர் குண்டு வெடிப்புக்கு வழக்கிற்கு பிறகு பாண்டிச்சேரியில் தங்கியவர் அரவிந்த் கோஷ். இப்போ அலிப்பூர் குண்டு வெடிப்பு நடைபெற்ற ஆண்டு 1908 ஏப்ரல் 30. ரொம்ப முக்கியம். இப்போ தீவிரவாதிகளை 4 தலைவர்கள் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு யாரை பார்த்தோம்? திலகர். ரெண்டாவது லாலா லட்சுமி ராய். மூணாவது பிபின் சந்திரபால். அரவிந்த் கோஷ் அரவிந்த கோஷ் 4வது. அப்போ திலகர் பிறந்த மாநிலம் மகாராஷ்டிரா, லாலா லட்சுமி ராய் பிறந்த மாநிலம் பஞ்சாப், பிபின் சந்திரபால் பிறந்த மாநிலம் எங்கன்னா வங்காளம். வங்காளத்தில் பிறந்தவர். அப்போ சுதேசி இயக்கத்திற்கு இயங்குதளமாக இருந்த இடம் திலகருக்கு மகாராஷ்டிரா, லாலா லஜபதி ராய்க்கு பஞ்சாப், பிபின் சந்திரபாலுக்கு வங்காளம். ரொம்ப முக்கியம். சுதேசி இயக்கத்தில் சுதேசிய போராட்டக்காரர்களுக்கான இயங்குதளம் சொல்லி கேட்பாங்க. மகாராஷ்டிராவில் திலகர், பஞ்சாபில் லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால் வந்து வங்காளம். இப்போ 4 தலைவர்களை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது வங்க பிரிவினை. இப்போ வங்க பிரிவினை தோற்றுவித்தவர் யாருன்னா கர்சன் பிரபு. வங்க பிரிவினையை தோற்றுவித்தவர் கர்சன் பிரபு. அப்போ வங்க பிரிவினை தோற்றுவித்தவர் கர்சன் பிரபு. வங்க பிரிவினை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டே 1905 அக்டோபர் 16. வங்க பிரிவினை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இப்போ 1905 அக்டோபர் 16. இப்போ வங்காளத்தை கர்சன் பிரபு என்னென்ன சட்டம் கொண்டு வந்தார், என்னென்ன சட்டம் ரொம்ப முக்கியம், கல்கத்தா மாநகராட்சி சட்டம், கல்கத்தா மாநகராட்சி சட்டத்தை கொண்டு வந்தவர் யார், கர்சன் பிரபு. எப்போனா 1899. இப்போ கல்கத்தா மாநகர சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1899. அடுத்தது 1903 குற்ற உளவுத்துறை, குற்ற உளவுத்துறையை உருவாக்கியவர் யார்னா கர்சன் பிரபு. சிஐடி, சிஐடினா என்ன மீனிங், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுங்கிற சிஐடி உளவுத்துறையை உருவாக்குனவரே கர்சன் பிரபு. எப்போனா 1903. பல்கலைக்கழக சட்டம் கொண்டு வந்தவர் கர்சன் பிரபு. பல்கலைக்கழக சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1904. 1905 வங்க பிரிவினை. அப்போ ஃபஸ்ட்டு 1899 கல்கத்தா மாநகராட்சி சட்டம், 1903 சிஐடி குற்ற உளவுத்துறை, 1904 பல்கலைக்கழக சட்டம், 1905 வங்க பிரிவினை. இந்த எத்தனை சட்டம், மொத்தம் 4 சட்டத்தையும் கொண்டு வரவரே கர்சன் பிரபு. கல்கத்தா மாநகராட்சி சட்டம், குற்ற உளவுத்துறை, சிஐடி, பல்கலைக்கழக சட்டம், வங்க பிரிவினை, இது எல்லா சட்டத்தையும் 4 சட்டத்தையும் கொண்டு வந்தவர் கர்சன் பிரபு. அப்போ வங்க பிரிவினை என்ன பண்ணுறாரு, வங்காளத்தை தனித்தனியாக பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறாங்கன்னா கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம்னு பிரிக்கிறார். இப்போ கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம்னு பிரிக்கிறாரு, ரெண்டு வங்காளம், ஒன்று கிழக்கு வங்காளம் இன்னொன்று மேற்கு வங்காளம். கிழக்கு வங்காளத்தில் எந்த மக்கள் அதிகமாக இருப்பாங்கன்னா முஸ்லீம் மக்கள், கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருப்பாங்க, மேற்கு வங்காளத்தில் இந்து மக்கள் அதிகமாக இருக்காங்க. ஆனால் வங்க பிரிவினைக்கு முக்கிய காரணம் ரெண்டு சொல்கிறாங்க கர்சன் பிரபு. அதில் ஒன்று வங்காளத்திற்கு சுமை குறைவு, இன்னும் ஒன்று ரெண்டாவது அஸ்ஸாமின் முன்னேற்றம். ஒன்றுன்னா வங்காளத்திற்கு சுமை குறைவு, ரெண்டாவது அஸ்ஸாமின் முன்னேற்றம். ஆனால் உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தா இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கணுங்கிறது தான் கர்சன் பிரபுவோட நோக்கம். இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அப்போ 1904 டாக்காவில் மாநாடு நடக்குது, 1904 டாக்காவில் மாநாடு நடக்குது. அப்போ முஸ்லீம்களுக்கு உறுதி அளிக்கிறார், என்ன உறுதி கொடுக்குறாருனா கர்சன் பிரபு, முந்தைய முஸ்லீம்கள் ஆட்சி முதலாக முஸ்லீம் மக்கள் ஒருபோதும் அனுபவித்திராத ஒரு ஒற்றுமையை புதிய மாகாணமான கிழக்கு வங்காளத்தில் அனுபவிப்பீர்கள் என முஸ்லீம்களுக்கு உறுதியளித்தவர் கர்சன் பிரபு. என்ன சொல்கிறாரு, முன்னாடி இருந்த முஸ்லீம்கள் ஒற்றுமையை விட நீங்கள் புதிய மாகாணமான கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக இருப்பாங்க, அந்த மாநிலத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிழக்கு வங்காளத்தில் ஒற்றுமையாக இருப்பீங்க அப்படின்னு நான் உறுதி கொடுக்குறேன்னு சொல்லி கர்சன் பிரபு எந்த மாநாட்டில் சொல்கிறாரு, டாக்கா மாநாட்டில் சொல்கிறாரு. டாக்கா மாநாடு எப்போ நடந்தது, 1904. வங்காளம் மீண்டும் இணைக்கப்பட்ட ஆண்டு எப்போ, 1911. அப்போ வங்க பிரிவினை நடைபெற்ற ஆண்டு 1905 அக்டோபர் 16. வங்காள மக்களின் துக்க நாளாக அனுசரிக்கப்பட்ட நாள் எந்த நாள், அக்டோபர் 16. வங்காள மக்களின் துக்க தினமாக அனுசரிக்கப்பட்ட நாள் அக்டோபர் 16. இப்போ வங்காள மக்களின் துக்க நாளாக அனுசரிக்கப்பட்ட நாள் அக்டோபர் 16. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கல்கத்தாவில் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, போராடுறாங்க, போராடி பேரணியாக போகிறாங்க. எந்த நதியில் குளிக்கிறாங்கன்னா கங்கை நதி, கங்கை நதியில் புனித நீராடியதோடு வந்தே மாதர பாடலை பாடியபடி கல்கத்தாவின் சாலைகளில் அணிவகுத்து சென்றார்கள். அப்போ வங்க பிரிவினைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்கத்தாவில் மக்கள் எல்லாம் பேரணியாக ஊர்வலமாக போகிறாங்க. எந்த நதியில் குளிக்கிறாங்கன்னா கங்கை நதி. கங்கை நதி எங்கே உற்பத்தி ஆகுது, உத்தரகாண்டில், உத்தரகாண்ட் மாநிலத்தில் உற்பத்தி ஆகிற நதி கங்கை நதி. உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காசி டிஸ்ட்ரிக்ட்ல. வந்தே மாதர பாட எந்த பாடலை பாடுறாங்க? கங்கை நதியில் குளிச்சுட்டு வந்தே மாதர பாடலை பாடிட்டு போகிறாங்க. வந்தே மாதர பாடலை பாடியவர் யாரு? பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. பக்கிம் சந்திர சாட்டர்ஜி தான் வந்தே மாதர பாடலை பாடுறாரு. அவர் எந்த நூல்லேருந்து பாடினா ஆனந்தமடம் என்ற நூல்லேருந்து தான் வந்தே மாதர பாடலை பண்ணார். அப்போ வங்க பிரிவினையை இயற்கையாகவே புவியியல் அடிப்படையில் பிரிக்கிற ஆறு பாகீரதி ஆறு. அப்போ வங்காளத்தை ரெண்டாக கிழக்கு வங்காளம்னு மேற்கு வங்காளம்னு பிரிக்கிற ஆறு பேருக்குன்னா பாகீரதி ஆறு. வங்காளம் மீண்டும் இணைக்கப்பட்ட ஆண்டு இப்போ 1911. இப்போ வங்க பிரிவினை முடிஞ்சிச்சு. வங்க பிரிவினையை தோற்றுவித்தவர் கர்சன் பிரபு. என்னென்ன சட்டம்? கல்கத்தா மாநகர சட்டம், குற்ற உளவுத்துறை சிஐடி, அடுத்தது பல்கலைக்கழக சட்டம், வங்க பிரிவினை. அது இல்லாமல் ரிஸ்லி அறிக்கையை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டால் கர்சன் பிரபு. என்ன அறிக்கை? ரிஸ்லி அறிக்கையை வெளியிட்டவர் கர்சன் பிரபு. ரொம்ப முக்கியம் வங்க பிரிவினை. அப்போ 1905 வங்க பிரிவினா என்ன? 1905 ஞாபகம் வந்துடணும். அடுத்தது 1906 இனிமேட்டுக்கு ஃபுல்லாக 1947 வரையும் ஆண்டு தான் பார்ப்போம், நல்லா தெளிவாக பார்த்துங்க. அடுத்தது 1906 முஸ்லீம் லீக் தோற்றம். 1906 முஸ்லீம் லீக் தோற்றம். முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1906 டிசம்பர் 30. அப்போ முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டே 1906 டிசம்பர் 30. இப்போ இந்த முஸ்லீம் லீக் யாருக்காகனா முஸ்லீம் மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டது. முஸ்லீம் லீக்கை தோற்றுவித்தவர் யாருன்னா நவாப் சலீமுல்லா கான். முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1906 டிசம்பர் 30. முஸ்லீம் லீக்கை தோற்றுவித்தவர் நவாப் சலீமுல்லா கான். இந்த நவாப் சலீமுல்லா கான் எந்த நகரை சேர்ந்தவர்னா டாக்கா நகரை சேர்ந்தவர். அடுத்தது சூரத் பிளவு. சூரத் பிளவு 1907. சூரத் பிளவு எப்போ நடக்குது? 1907 நடக்குது. இப்போ 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாதாபாய் நௌரோஜி. அப்போ தாதாபாய் நௌரோஜி எதை பற்றி பேசுவார்? சுயராஜ்யத்தை பற்றி பேசுவார். சுயராஜ்யத்தை பற்றி பேசிய இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் யாருன்னு கேட்டால் தாதாபாய் நௌரோஜி. இப்போ இந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தேர்தல் நடக்குது. தீவிரவாதிகளுக்கும் மிதவாதிகளுக்கும் தேர்தல் நடக்குது. அப்போ தீவிரவாதிகள் வந்து ஜெயிச்சிடுறாங்க. மிதவாதிகள் தேர்தலில் தோத்துடுறாங்க. அப்போ யாருடைய தலைமையில் மிதவாதிகள் தேர்தல் நிற்கிறாங்கன்னா ஃபெரோஷா மேத்தா குழு தலைமையில். இப்போ ஃபெரோஷா மேத்தா குழு தலைமையில் மிதவாதிகள் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டனர். அப்போ யார் ஜெயிச்சிடறது? தீவிரவாதிகள் ஜெயிச்சிடுறாங்க. தீவிரவாதிகள் ஜெயிச்சு 4 தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. இப்போ கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தீவிரவாதிகள் 4 தீர்மானத்தை முன்மொழிந்தனர். அந்த 4 தீர்மானம் என்னென்னா, 1. துதேசி என்பதன் பொருள் சொந்த நாடு. 1. துதேசி. 2வது என்னென்னா புறக்கணிப்பு. 2வது புறக்கணிப்பு. 3வது தேசிய கல்வி. 4வது சுயாட்சி. அப்போ 4 தீர்மானம், 1. துதேசி, 2வது புறக்கணிப்பு, 3வது தேசிய கல்வி, 4வது சுயாட்சி. அப்போ தீவிரவாதிகள் ஜெயிச்சுறாங்க. அப்போ தீவிரவாதிகள் அடுத்த மாநாடுனா அடுத்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கே நடக்கணும்னா பூனாவில் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த பூனாவில் மாநாடு நடக்கிறது மிதவாதிகள் ஒத்துக்கலை. ஏன் ஒத்துக்கலைன்னா, அது பூனா வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. அது வந்து தீவிர தேசியவாதிகளின் கோட்டை. அது வந்து தீவிரவாதிகளின் கோட்டை பூனா. அதனால் பூனாவில் மாநாடு நடக்கிறதுக்கு மிதவாதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் 1907 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் சூரத். பூனாவில் தான் ஃபஸ்ட்டு திட்டமிடப்பட்ட இடம் பூனா. ஆனால் மிதவாதிகள் ஒத்துக்கலைங்கிறதால எங்கே மாற்றுறாங்க? சூரத்துக்கு மாற்றுறாங்க. அப்போ 1907 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் சூரத். அப்போ 1907 காங்கிரஸ் தலைவர்களில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்குல கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு வேட்பாளரை நியமிக்கிறாரு, திலகர் ஒரு வேட்பாளரை நியமிக்கிறார். 1907 இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரை தேர்ந்தெடுக்க கோபாலகிருஷ்ண கோகலேயோட வேட்பாளர் யாருன்னா ராஜ் பிகாரி கோஷ். கோபாலகிருஷ்ண கோகலேயோட வேட்பாளர் ராஜ் பிகாரி கோஷ். ஆனால் திலகரோட வேட்பாளர் லாலா லஜபதி ராய். திலகரோட வேட்பாளர் யாரு? லாலா லஜபதி ராய். அப்போ நம்ம மிதவாதிகள் தீவிரவாதிகளுக்குள்ள என்ன ஆகிடும்? பிளவு ஏற்பட்டுடும். அதை தடுக்கிறதுக்கு நான் அந்த போட்டியிலிருந்து விலகிடுறேன் அப்படின்னு சொல்லி லாலா லஜபதி ராய் வெளியில் வந்துடுறார். தேர்தலாக நினைக்கல, போட்டி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறார். அப்போ லாலா லஜபதி ராய் வந்துட்டா யார் மட்டும் இருப்பா? சிங்கிள் பர்சன் ராஜ் பிகாரி கோஷ் தான் இருக்கார். அவரை தான் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ 1907 இந்திய காங்கிரஸ் மாநாடு எங்கே நடக்குது? சூரத்தில் நடக்குது. 1907 சூரத் மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா ராஜ் பிகாரி கோஷ். அப்போ மிதவாதிகளின் தலைமை குழு யாரு? ஃபெரோஷா மேத்தா குழு. மிதவாதிகளோட குழு என்ன பேரு? ஃபெரோஷா மேத்தா குழு. இப்போ யாரு? மிதவாதிகள் ஜெயிச்சிட்டாங்க. 1907 சூரத் மாநாட்டில் மிதவாதிகள் ஜெயிச்சிடுறாங்க. 1906 கல்கத்தா மாநாட்டில் தீவிரவாதிகள் ஜெயிச்சிடுறாங்க. இப்போ மிதவாதிகள் ஜெயிச்சுட்டு அந்த கல்கத்தா மாநாட்டில் ஒரு 4 தீர்மானத்தை முன்மொழிஞ்சாங்கள தீவிரவாதிகள், அந்த 4 தீர்மானத்தையும் நீக்கணும், நீக்கப்பட வேண்டும் என்று கோரிய குழு ஃபெரோஷா மேத்தா குழு. இப்போ மிதவாதிகளோட குழு என்ன? ஃபெரோஷா மேத்தா குழு என்ன சொல்லுது? அங்கே அந்த தீவிரவாதிகள் கொண்டு வந்த அந்த 4 தீர்மானத்தையும் நீக்கணும்னு சொல்லி சொல்கிறது. அப்படி அங்கே அந்த 4 தீர்மானத்தை நீக்கினீங்கன்னா மிதவாதிகளை நாங்கள், அதாவது ராஜ் பிகாரி கோஷ் அவங்கள தலைவராக நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் அப்படின்னு தீவிரவாதிகள் பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த 4 தீர்மானத்தை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா ராஜ் பிகாரி கோஷை தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டோன்னு சொல்லி தீவிரவாதிகள் பிரச்சனை பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை நடக்குது, தீவிரவாதிகளுக்கும் மிதவாதிகளுக்கும். சூரத் மாநாடு என்ன பண்ணுது? குழப்பத்திலே முடிஞ்சு திலகர் என்ன பண்ணிட்டு கோச்சிக்கிட்டு வெளியில் வந்துடுறார். மாநாட்டை விட்டு, சூரத் மாநாட்டை விட்டு வெளியில் வந்துடுவார். அப்போ திலகருக்கு ஆதரவாக இருக்கிறவங்கள தான் பாபா பாரதியும் வாவுசியும். அப்போ திலகருக்கு ஆதரவாக யார் இருக்காரு? பாரதி வாவுசி. பாரதியாருன்னு வாவுசியோட அரசியல் குரு யாருன்னு கேட்டால் திலகர் தான். அப்போ மிதவாதிகளுக்கு தலைவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. தீவிரவாதிகளுக்கு தலைவர் யார்? திலகர். அப்போ இதுதான் சூரத் பிளவு. அப்போ சூரத் பிளவுன்னா என்ன? தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் பிரிஞ்சிடுறாங்க, பிளவுன்னா பிரியறது. அப்போ சூரத் பிளவு நடைபெற்ற ஆண்டு எப்போ? 1907. அப்போ சூரத் பிளவு ஏற்பட காரணம் என்ன? அந்த 4 தீர்மானம்தான். அப்போ தீவிரவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் மேத்தா காங்கிரஸ், அதாவது ஃபெரோஷா மேத்தா குழு. அதனால் மேத்தா காங்கிரஸ் மிதவாதிகள் மட்டும்தான் இருப்பாங்க, இனிமேட்டுக்கு தீவிரவாதிகள் வரவே மாட்டாங்க. இந்த சூரத் மாநாட்டில் பிரிகிறவங்க திரும்பி லக்னோ மாநாடு நடக்கும். லக்னோ ஒப்பந்தம் 1916, அந்த லக்னோ ஒப்பந்தத்தில் தான் திரும்பி வந்து காங்கிரஸ் கட்சியில் சேருவாங்க உறுப்பினராக. அது வரையும் வரவே மாட்டாங்க, அது வரையும் மிதவாதிகள் மட்டும்தான் ஆட்சி செய்வாங்க. தீவிரவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் என்ன காங்கிரஸ்? மேத்தா காங்கிரஸ். தீவிரவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் மேத்தா காங்கிரஸ். அப்போ 1908 மிதவாதிகள் மட்டுமே கலந்து கொண்ட காங்கிரஸ் மாநாடு சென்னை. அப்போ 1908 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை. இந்த சென்னையில் மிதவாதிகள் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க, தீவிரவாதிகள் கலந்துக்கல. ஏன் தீவிரவாதிகள் கலந்துக்கல? 1907 சூரத் பிளவு, அப்பயே தீவிரவாதிகள் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 1916 லக்னோ மாநாட்டில் தான் வந்து ஒன்றிணைவாங்க. இதுதான் சூரத் பிளவு. இப்போ வங்க பிரிவினா 1905, மிண்டோ முஸ்லீம் லீக் தோற்றம்னா 1906, சூரத் பிளவுனா 1907. சூரத் பிளவுனா 1900. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம். மிண்டோ மார்லி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1909. அப்போ மிண்டோ மார்லி பிரபு, மிண்டோ பிரபே மார்லி பிரபு ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு வந்த சட்டம் தான் என்ன, மிண்டோ மார்லி சீர்திருத்தம். அப்போ மிண்டோ பிரபு யார்னா இந்தியாவோட தலைமை ஆளுநர், இந்தியாவோட தலைமை யாருனார் யாரே, மிண்டோ பிரபு கேட்பாங்க. மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தின் தலைமை ஆளுநராக பணியமர்த்தப்பட்டவர் மிண்டோ பிரபு. அப்போ மார்லி பிரபு யாருன்னா இந்தியாவோட அயலுறவு செயலாளர், இந்தியாவுக்கான அயலுறவு செயலாளர் யார், மார்லி பிரபு. அப்போ மிண்டோ பிரபு இந்தியாவோட தலைமை ஆளுநர், மார்லி பிரபு இந்தியாவுக்கான அயலுறவு செயலாளர். இப்போ 1909 யார் மட்டும் இருப்பா, தீவிரவாதிகள் இருக்க மாட்டாங்க, மிதவாதிகள் மட்டுமே இருப்பாங்க. மிதவாதிகளையும் முஸ்லீம் லீக்கியோட ஆதரவு பெறும் நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். யாரோட ஆதரவு பெறணும்னு, ஒன்று மிதவாதிகள், இன்னொன்று முஸ்லீம் லீக். அப்போ மிண்டோ மார்லி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டே 1909. அப்போ முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கப்பட்ட சட்டம் மிண்டோ மார்லி சீர்திருத்தம். அப்போ முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி, இதெல்லாம் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கப்பட்ட சட்டம் மிண்டோ மார்லி சீர்திருத்தம். இப்போ சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் இஸ்லாமியருக்கு 25% இடங்களை மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வழங்கியது. இப்போ மிண்டோ மார்லி சீர்திருத்தம் சட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு தேர்தலில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குது, 25% இடஒதுக்கீடு கொடுக்குது. இப்போ மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தோட நோக்கங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, மத்திய சட்டசபை, மத்திய சட்டசபையில் கூடுதல் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சமாக 60 உயர்த்துறாங்க. இப்போ மத்திய சட்டசபையில் கூடுதல் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சமாக 60 உயர்த்த வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, சட்டமன்றங்களுக்கு தேர்தல் என்ற கருத்தே சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ சட்டமன்றங்களுக்கு தேர்தல் வச்சு தான் எல்லாரையும் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. மூணாவது என்னன்னா, முஸ்லீம்களுக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வரப்பட்டது. நாலாவது பாயிண்ட்டு, முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி ஒதுக்கப்பட்டன. இப்போ முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கேட்பாங்க, முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கிய சட்டம் மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். மத்திய சட்டசபையில் கூடுதல் உறுப்பினர்களோட எண்ணிக்கை எத்தனை, அதிகபட்சம் 60 உயர்த்துறாங்க. மாநில சட்டமன்றங்களில் கூடுதல் உறுப்பினரின் எண்ணிக்கை 50 உயர்த்தப்பட்டது. மத்திய சட்டசபையில் கூடுதல் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகபட்சமாக 60, மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினர் எண்ணிக்கை 50 உயர்த்துறாங்க. இப்போ தலைமை ஆளுநர் நிர்வாக குழு, அப்போ தலைமை ஆளுநரில் நிர்வாக குழுன்னு ஒரு குழு இருக்குது. நிர்வாக குழு இருக்கும், நிதி குழு இருக்கும், ஆளுநரோட குழு. இப்போ ஆளுநரோட நிர்வாக குழுவில் முதன்முறையாக இந்தியர் ஒருவர் நியமிக்கப்பட்டார். அந்த இந்தியர் யார்னா எஸ்பி சின்கா. முதன்முறையாக இந்தியரை நியமிக்கிறாங்க தலைமை ஆளுநரோட நிர்வாக குழுவில், அவர் யார்னா எஸ்பி சின்கா. அடுத்தது நிர்வாக குழுவில், அப்போ தலைமை ஆளுநரோட நிர்வாக குழு உறுப்பினரின் எண்ணிக்கை 2-4 உயர்த்தப்பட்டது. அப்போ உறுப்பினரோட எண்ணிக்கை என்ன, எத்தனை பேர் இருந்தாங்க, 2 உறுப்பினர் தான் இருந்தாங்க ஆளுநரோட நிர்வாக குழுவில். இப்போ எத்தனையாக உயர்த்துறாங்க, 4 உயர்த்துறாங்க. எந்தெந்த மாநிலத்தில் மட்டும்னா, ஒன்று மும்பை, இன்னொன்று சென்னை. மாநிலத்தில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை, 2-4 உயர்த்தப்பட்டது. அப்போ மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தோட நோக்கங்கள் முடிஞ்சிச்சிங்களா, சட்டசபையில் 60, மத்திய சட்டசபையில் 60, மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினரோட எண்ணிக்கை 50, தலைமை ஆளுநர் நிர்வாக குழுல முதன்முறையாக இந்தியர் என்ன செலக்ட் பண்ணுறாங்க, அவர் யார், எஸ்பி சின்கா. ஆளுநரோட நிர்வாக குழுவில் உறுப்பினரின் எண்ணிக்கை 2 இருக்கிறவங்க எத்தனை பேரை உயர்த்துறாங்க, 4 உயர்த்துறாங்க, அதுவும் 2 மட்டும், ஒன்று மும்பை இன்னொன்று சென்னை. முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கப்பட்ட சட்டம் ரொம்ப முக்கியமாகணும், முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கப்பட்ட சட்டம் மிண்டோ மார்லி சீர்திருத்தம். எத்தனை பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, 25% முஸ்லீம்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. மிண்டோ மாலி சீர்திருத்தத்தின்படி இப்போ மிண்டோ மாலி சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1909.
நேயர்களே, இதுவரை அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சு அம்மாள் நல்வழி பயிற்சி மையம் நிறுவனர் திருமதி ச முத்துலட்சுமி அவர்கள் வழங்கிய உன்னால் முடியும் பகுதி 16 குரூப் 4 யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கத்தின் பகுதி 5 நமது பண்பலியில் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதுபோன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.